ஆவிக்குரிய மாநாட்டின் கடைசி சத்தியுரைக்குள்ளாக நாம் கடந்து செல்லிருக்கிறோம். இந்த கடைசி சத்தியுரையின் தலைப்பு ராக்காலம். இந்த தலைப்பின் கீழாக சேலம் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரர் ஜான் கண்ணன் அவர்கள் நமக்கு சத்தியுரையை பகிர்ந்திருக்கிறார்கள். சகோதரர்களை நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கடைசி சப்ஜெக்டிலும் கூட ராக்காலங்கிற தலைப்பை நாம் எடுத்து தேவனுடைய சில தீர்க்க தரிசன வசனங்களை ஆராயும்படியாக ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். தலைப்பிலே நமக்கு தெரியும் ராக்காலம் வருகிறது அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். சோ இது சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியத்தை கொடுத்ததான ஒரு பாடம். இந்த வசனத்தினுடைய பகுதியை ஒரு பகுதியை மட்டும் பார்த்திருக்கிறோம், இதனுடைய முழு பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் 9:4 யோவான் 9:4
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை அவருடைய ஊழிய காலங்களில் அவர் தன்னை குறித்து பேசினதாக காணப்பட்டாலும் கூட, இது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பாத அங்கங்களாகிய லவோதேக்கியில் இருக்கக்கூடிய சபையாருக்கு கூட இந்த ஒரு வார்த்தை பொருந்துங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்த வசனத்தில் காணப்படக்கூடியதான அந்த வார்த்தைகளை நாம் சற்று கவனிக்கும் பொழுது பகற்காலம் அதையும் பத்தி பேசுறாரு, இன்னொரு காலம் ராக்காலம் அதையும் குறித்து பேசுறாரு. இன்னொரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை, அந்த கிரியை, இதை பத்தி கூட நம்ம பார்க்கணும். கிரியை யார பத்தி அங்க பேசிட்டார்னா, அவர் தன்னை குறித்த கிரியை பேசியிருக்கார். இது அவரை பத்தி தான் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அவரை பத்தி பேசணும்னா வருகிறத பத்தி பேசியிருக்க கூடாது. இப்ப இது யாருக்கும் பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, கடைசி கால பாதங்களுக்கு கூட பொருந்துறத நாம் இங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த பகற்காலம் எதை குறிக்குது? பகற்காலம் எப்படி வருது? அவருடைய காலம் பகற்காலமா? சுவிசேஷகம் ஒரு பகற்காலமா? சுவிசேஷகம் எப்படிப்பட்ட ஒரு காலம்? அது ஒரு ராக்காலம். ஆனா பாருங்க, சுவிசேஷகத்தை பத்தி பேசும்போது ஒரு ராக்காலமாகவும், மன்னிக்கணும், அந்த ராக்காலத்தை பகற்காலமாகவும், வரப்போகிற அந்த ஒரு ராஜ்யத்தை ராக்காலமாகவும் குறிப்பிட்டிருக்கிறது எதனால ஆராயும் பொழுது, அன்பான சகோதரர்களே, அந்த கிரியை பத்தி கூட நம்ம இங்க பேசுறோம். கிரியை, எதை பத்தின கிரியை அவர் பேசிட்டாரு? அவர் யோர்தான் கரையில, யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, இதோ பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். எவ்விதமாக அந்த சித்தம் செய்தார், அவருடைய பங்கு என்ன அப்படிங்கும் பொழுது, அவர் தன்னுடைய சித்தம் எல்லளவும் கலவாமல் முற்றிலுமாக பிதாவுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவாய் அந்த 3 ஆண்டு காலம் காணப்பட்டதை நாம் அங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய கிரி எவ்விதமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருந்தது. நல்லா தெரியும், ஒருவேளை நல்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் போது பவர் கட் ஆச்சுன்னா என்ன ஆயிரும் தெரியுங்களா? அங்க ஒரு இருள் தெரியும். சுற்றிலும் இருளாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டில் கொளுத்தினா கூட அதை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல எது பிரதானமா தெரியும்னு கேட்டீங்கன்னா, அந்த கேண்டில் வெளிச்சம் தான் பிரதானமா தெரியும். ஆனாலும் வசனம் சொல்கிறபடி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா, பாருங்க, இருள் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருந்தது அவருடைய கிரியை அந்த காலத்தில். பிதாவின் சித்தம், எந்தவித தயக்கமும் இல்லாம நீதியை பிரசங்கிக்கிறவராய் தப்புகளை சுட்டிக்காட்டி மிகப்பெரிய தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் மத்தியில எந்தவித பயமும் இல்லாம அநேக வேலைகளை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றும் கூட ஒருபோதும் பின்வாங்காமல் தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாக செய்ய தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அந்த ஒரு கான்சிக்ரேஷன், அந்த கிரியை. பொதுவா ஒரு வார்த்தையில நாம் அதை சொல்லும் பொழுது அது எவ்விதமாக சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் திரும்பி இங்க நம்ம வேறு விதமாக சொல்கிறோம். பகற்காலம் இருக்கும் மட்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவர் தன்னை குறித்தே சொன்ன ஒரு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அவருக்கு மட்டும் இந்த வார்த்தையை சொன்னாரா? தன்னை குறித்து மட்டும் அந்த வார்த்தையை சொன்னாரா? அப்போ தன்னுடைய காலத்தில் இருந்த சீஷர்கள் சரீர அங்கங்களுக்கு கூட ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அங்க அந்த வார்த்தையை அவர் சொன்னதை நம்ம மறக்க முடியாது. இப்ப எந்த ஒரு கடமை உணர்வோட, அந்த ஆவிக்குரிய கடமை உணர்வோட கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரோ, அவர் எதிர்பார்க்கிற அதே அந்த கடமை உணர்வு சரீர அங்கங்கள்ட்டையும் காணப்பட வேண்டுங்கிறது தான் அவருடைய ஆதரவு. கடமை உணர்வு, என்ன கடமை உணர்வு? பிதாவின் சித்தம் செய்கிற அந்த ஒரு கடமை உணர்வு நம்ம இடத்துல காணப்படணும். எப்படி அவர் தன்னை பத்தின எந்த ஒரு கவலையும் இன்றி தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய பணியை பின்வாங்காமல் செய்து முடித்தாரோ, அதே போலவே சரீர அங்கங்களும் அவிதமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஒரு போதனையா கூட இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். எதற்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க பேச வேண்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்பான சகோதரர்களே, பகற்காலம் இது ரொம்ப நாள் இருக்காது. இந்த சப்ஜெக்ட் அடிப்படையா நம்ம எந்த நோக்கத்தில் எடுத்தோங்கிறத இப்ப நம்ம சொல்ல விரும்புறோம். 20வது கன்வென்ஷன் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். எந்த ஒரு குறைவும் இல்லை. எல்லா விஷயங்களையும் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் இந்த சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய சொந்த சபையில அநேக சகோதர மூலமாக சப்ஜெக்ட் கேட்கிறோம். வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்னா வருஷத்துக்கு 52 சப்ஜெக்ட். மினிமம் 3 வாரத்தில் 3 நாள் குறைஞ்சபட்சம் 2 நாளாவது சந்திக்கிறாங்க. 104 அதிகபட்சம் 156 சப்ஜெக்ட் கேட்கிறோம். கேட்கறதெல்லாம் எங்க போகுது? உள்ள வாங்குறோம். அப்ப அந்த ஒரு மாற்றங்கள் அங்கேயே நிகழாம என்ன நடந்துட்டு இருக்கு? அதுதான் அந்த ஒரு அந்த கடமை உணர்வை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அங்க அவசியமா இருக்குது. 156 சப்ஜெக்ட் இல்லைனா கூட 104 சப்ஜெக்ட் உள்ள போகுதுன்னா அந்த சாராம்சம் உள்வாங்கின அந்த சாராம்சம், அதை பத்தின தியானம், அதை பத்தின எச்சரிப்புகள் எங்க போய் நிக்குது? தேவனுக்கு தெரியும் இது ஓட்டப்பானங்கிறது தெரியும். எவ்வளவு ஊத்தினாலும் வலிஞ்சிரும். அதனாலதான் சொல்றாரு, ஊத்திக்கிட்டே இருங்க. இந்த பானை ஊத்துறதுல சோர்ந்து போகாதுங்க. அதை ரெப்பிட்டே இருங்க. பரிசுத்தாவினால நிரப்பிக்கொண்டே இருங்கள் தேவனுடைய வார்த்தைகளால. எவ்வளவு காலத்துக்கு? இந்த ஒரு கன்வென்ஷன் ஒரு சாதகமான சூழ்நிலையில உட்கார்ந்து நம்ம அருமையா கேட்டுட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு காலங்கள்ங்க போலதான் கர்த்தருடைய அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட அந்த ராக்காலம் பத்தின ஒரு விஷயம் நமக்கு அங்க தென்பட்டுச்சு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அது மட்டும் இல்லாம இங்க எல்லாருமே இப்படி ஒன்னா கூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லா சூழ்நிலையும் அமையாது. இன்னைக்கு எல்லாருமே இந்த கூடிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட இருக்குது. ஒருவர் ஞானஸ்தானத்துல அவர் தேவனோடு அந்த உடன்படிக்கையை பண்ணும் பொழுது அவருடைய கடமை அங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன கடமை அப்படின்னா, அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அந்த தருணத்திலிருந்து அவர் சொல்லார்த்தமாக அல்ல, ஆவியின் பொருள்ல அவர் அன்று முதல் அவர் தன்னை இழக்கிறவரா இருக்கிறார். அவர் தனக்குரியவர் அல்ல. அவர் யாருக்குரியவர்? தேவனுக்குரியவர் என்கிறத அறிக்கையிடுறார். அதுதான் அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தின் மூலியமாக அடையாளமாக அதை காட்டார். பிதாவே, நான் இந்த உலகத்துக்கு நீ மறித்து கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ணிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். என்ன கிறிஸ்துக்குள்ளாக தான் பிழைத்திருக்கிறேன். அப்போ என் சித்தம் இனி என்னுடைய சித்தம் அல்ல. அது இனிமேல அது எப்படிப்பட்ட சித்தமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது உம்முடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிற ஒரு பணியா இருக்கு அந்த கடமை. அப்ப பாருங்க, ஒருவருக்கு இந்த கடமையானது அவருடைய ஞானஸ்தானத்தில் தொடங்குதுன்னா அவருடைய கவுண்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது என்னைக்கு முடியுதுன்னா, ஆவிக்குரிய நாம சில விஷயங்கள் சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்ன இவ்விதமாக வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்க கூடாது, யோசிக்க கூடாது. அது நம்ம மரணத்துல முடியுது. இதுதான் சரியான வார்த்தை. அந்த கடமை எப்பதான் முடியுதுன்னா அதனுடைய மரணத்துல முடியுது. ஆனா அதுக்கு அந்த இடைப்பட்ட அந்த காலங்கள் மிக கவனமாக தேவனுடைய பார்வையில கணக்கிட்டுப்பட வருகிறது. அன்னையிலிருந்து தேவன் கணக்கு வச்சுக்கிறார் நம்முடைய வாழ்க்கை விதமா இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, அடுத்து நம்மளுடைய நடத்தை. இது கேட்ட சத்தியத்தின் படி எவ்விதமாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கறத கவனிக்கிறவா இருக்கணும். சபை கூடுதல்ல போதனைகள் வந்து புல்பிட்ல இருந்து வந்துட்டு வர்றதில்ல, சகோதர சகோதரர்களை கவனிக்கிறதுல இருக்கு. அவங்கள கவனிக்கும் போது நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். நடத்தையின் மூலமாக நம்ம படிக்கிறது மூலமாக ஒரு பாடம் கிடைக்கும், கேட்கறது மூலமாக பாடம் கிடைக்கும். ஆக மட்டும் இந்த சரீரத்தை நம்ம உள்ளடக்கி அதை கீழ்படுத்தி நம்ம எதுக்குதான் நம்ம அதை உட்படுத்தணும் கேட்டீங்கன்னா, சத்திய வசனத்தின் இப்படி நடக்கிறதுக்கான காரியங்களை நம்ம உட்படுத்தணும். இது இண்டிவிஜுவல் டியூட்டி, தனிப்பட்ட ஒருவருடைய கடமை. இந்த கடமை எனக்கு இல்ல, இது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி நம்ம யாரையும் சுட்டிக்காட்ட முடியாது. எவ்வளவு காலங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம், மரணம் சொல்லிட்டோம். ஆனா மரணம் மட்டும் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்கவுங்க கிடைக்கப்பட்டதான வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு காலமும் இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. காலம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காலம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு காலம். காலத்துல அநேகர் தவறி இருக்காங்க. கடைசி கால பாதங்கள் கூட காலத்தை ரொம்ப நிதானிக்கிறவர்களா இருக்கணும். இப்ப உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாக இப்ப பகற்காலம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில ரெண்டு விதமான காலப்பகுதிகள் இடைப்படும். ஒன்னு சாதகமான காலப்பகுதி, இப்ப நம்ம சத்தியம் கேட்டு இருக்கிற சாதகமான காலப்பகுதி. கன்வென்ஷன் போகணும்னா, சப்ஜெக்ட் கேட்கணும்னா, சபைக்கு போகணும்னா உட்காந்து திட்டமிடலாம். நாம எதுல போலாம், கார்ல போலாமா, பைக்ல போலாமா, பஸ்ல போலாமா, நடந்து போலாமா, அப்ப நம்ம தீர்மானிக்கலாம். சப்ஜெக்ட் கேட்கலாம்னா ரெண்டு மணி நேரம் சப்ஜெக்ட், ஒன் ஹவர் உட்காந்து கேட்கலாமா, ஒன்றரை மணி நேரம் உட்காந்து கேட்கலாமா அப்படிங்கறத நாம தீர்மானிக்கலாம். யாரும் நம்மளை தடுக்க போறதில்ல. சபைக்கே போலாமா வேணாமாங்கறத நம்ம தீர்மானம் பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய கைகள்ல இருக்கு. இது சாதகமான சூழ்நிலை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போறாங்கன்னா, மீட்டிங் எங்க நடக்குது, பஸ் போகுதா, அந்த இடத்துக்கு போறதுக்கான சௌரியங்கள் என்ன, மண்டபம் எப்படிப்பட்ட மண்டபம், தண்ணி வசதிகள் இருக்கா, உணவு முறையெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் விசாரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு காலங்களுக்கு கவனிக்கணும். இது அந்த ராக்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு காலம் வரைக்கும் தான் இது செல்லும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. சோ இது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரீர அங்கங்களுடைய கணக்கை ஏற்கனவே தேவன் முன் தீர்மானித்திருக்கிறார். அது 144,000 பேர் மட்டும்தான். அவங்களுடைய செலெக்ஷன் தான் இத்தனை ஆண்டு காலமாக தேவனுடைய நீதியில அவருடைய பார்வையில அந்த தகுதியை பெற்றவர்கள் மாற்றும் அந்த திரையை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை அந்த எண்ணிக்கை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ தொடங்கும் அந்த சடுதியான அந்த ராக்காலம். அந்த ராக்காலம் எதை குறிக்குது? ஒரு மாபெரும் உபத்திரவம் இந்த உலகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த காலங்களை நோக்கி நம்மளும் போயிட்டு இருக்கிறோம். ஒரு இலக்கு, இலக்கு நம்மளுடைய இலக்கு கிறிஸ்து. ஆனா அந்த இலக்குன்னு மத்தியில ஒரு காலத்தை சபையார் கடந்து போகிறோம். உலகத்துக்கு வரக்கூடிய அந்த மாபெரும் உபத்திரத்துக்கு முன்பாக சபையின் மேல ஒரு ராக்காலம் வரப்போகிறது. என்ன நடக்கும் அப்படின்னா, விடியலுக்கு முன்பாக ஏற்படக்கூடிய ஒரு காரிருள் இந்த பூமிய விசேஷமா சபையின் மேல காணப்படும் காரிருள், a deep storm, dark clouds. என்ன பண்ணுவோம்னா அப்படியே மதவானம் முழுவதுமாக என்ன பண்ணுவாங்க, ஆக்கிரமிச்சிடும். காலையில் கூட சகோதரர் சொன்னாங்க, வெளிப்படுத்தின 7:1 நமக்கு தெரியும். அந்த 7:1 தூதர்கள் 4 காற்றுகள் 4 திசையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. 4 காற்றுகளை பிடிக்கதை அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது தேவனுடைய அந்த ஒரு அனுமதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த 4 காற்றுகள் ஒன்னா இணையும் போது என்ன உருவாகும் தெரியுங்களா? சுழல் காற்று, த விண்ட் ஆஃப் ஹரிக்கேன். நமக்கெல்லாம் இங்க தெரியாது, பார்த்தாலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு புயல்னாவே என்னன்னு தெரியாது. கடற்கரை ஓரம் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் புயல்னா என்னன்னு. சோ இங்க இருக்கவங்களுக்கு லேசா ஒரு வேகமா ஒரு காத்தடிச்சாவே என்ன பலத்த காத்தடிக்குதுங்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த ஹரிக்கேன் விண்ட பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட கட்டடத்தை என்ன பண்ணிருந்தா சின்ன பின்னமாக்கிடும். அது இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட்டு போயிடும். அந்த ஹரிக்கான அந்த அந்த ஒரு சுழல் காற்ற இங்க சிம்பாலிக்கா வச்சுட்டு இருக்கிறாரு. அங்க அந்த ஒரு உபத்திரவ காலத்துக்கு அடையாளமா அப்படி அடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் விசுவாசத்துல குறைவுள்ளவரா இருக்காங்களோ முதல்ல அவங்க விழுந்துருவாங்க. யாரெல்லாம் விசுவாசத்துல குறைவா இருக்காங்களோ முதல்ல அவங்க விழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காற்று உறுதியா இருக்கவங்கள மேல வீசும் பொழுது அந்த உறுதித்தன்மை சோதிக்கப்படும். நீங்க எந்த அளவுக்கு சத்தியத்துல உறுதியா வேரூன்றி நிக்கிறீங்க, நல்ல மக்களால தெரியும். புயல் காற்றுல அநேக மரங்கள் வந்து சாயறத நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படிப்பட்ட மரம் ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படின்னா, நல்லா வேரூனி நிலத்தின் மேல தன்னுடைய ஆதிக்க செலுத்தின மரம் மட்டும்தான் நிற்கும். இது ஒரு அடையாளம் தான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்த வேரூணுதல் பரிசுத்துவான்களுக்கு தேவைப்படுது. இது எப்படி கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தையில இருக்க அந்த உறுதி, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவர் மேல அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கை வைத்து எந்த சூழ்நிலையிலும் அவர் சித்தம் செய்ய பின்வாங்காமல் எப்படி நம்ம தலையாகிய கிறிஸ்து தன்னுடைய பணியை நிறைவேற்றினாரோ அப்படிப்பட்டவங்கள் மேல இந்த காற்றுக்கு அதிகாரம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, ராக்காலம் வருகிறது, நீங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆகுங்க, ரெடி ஆகுங்க, விசுவாசத்துல பலப்படுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களா இருங்க. கர்த்தர் எப்படி இந்த வெளிச்சத்தை, என்ன வெளிச்சம் அது? நம்ம பெற்றுக்கொண்ட சத்திய வெளிச்சம், அதை பிரதிபலிக்கணும். யாருக்கு பிரதிபலிக்கணும் அப்படின்னா, சத்தியத்தை அறியாதவங்களுக்கு, சத்தியத்தின் மேல் வாஞ்சி இருக்கிறவங்களுக்கு, தேவனை பற்றி அறிய மனதா இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்தணும். இது ஒரு தேவனுடைய காரியம், இது தேவனுடைய ஊழியம். இந்த ஊழியத்தை பின்வாங்காமல் நம்ம தைரியத்தோட அதை செய்யணும். இப்படி செஞ்சு செஞ்சு இந்த பயிற்சியை நாம மேற்கொள், இந்த பயிற்சியை செஞ்சு செஞ்சு நம்ம சத்தியத்திலையும் வசனத்திலையும் விசுவாசத்திலையும் உறுதிப்பட்டு நிற்கும் பொழுது இந்த ராக்காலம் நம்மளை கடந்து போகும் பொழுது நிச்சயமாவே நம்ம ஜெயம் கொள்கிறவளா இருப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ராக்காலம் பற்றி மேலும் நம்ம என்ன சொல்ல போறோம் கேட்டீங்கன்னா, சகோதரர் அவங்க எழுதும் போது
The religious liberty now enjoyed will be greatly restricted.
இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மத சுதந்திரம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முற்றிலுமாக தடுக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் இறுதியா என்னடுன்னு கேட்டீங்கன்னா சத்தியத்தையே பேச முடியாத ஒரு காலப்பகுதிக்குள்ளாக அந்த ராக்காலம் முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உலகம் தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கும். இதற்கு மத்தியில பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியவர்களா இருக்கிறாங்க. யோவேல் நம்ம பார்க்கிறோம், யோவேல் 2:10
அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும்.
பாருங்க, அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். சோசியல் ஆர்டர் தத்தளிக்கும். ஒரு நிலையான ஒரு பூமியினுடைய அந்த ஒரு அமைப்புகள் நிலையானதா இருக்காது, தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கும். அப்புறம் வானங்கள் அசையும், மதவானம் அசைக்கப்படும். அடுத்ததாக சூரியன் குறிக்குது சுவிசேஷம், சந்திரன் குறிக்குது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள், நட்சத்திரம் குறிக்குது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இவைகள் எல்லாம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு சத்தியத்தை பேசுறவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு வைக்கப்படும். உரிமையா பேச முடியாது சத்தியத்தை, உரிமையா சகோதர சகோதரிகள் கூடுகை வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சபைக்கு எதிராக, உண்மையா சபைக்கு எதிராக நிறைய சட்டத்திட்டங்கள் வைப்பாங்க. இதெல்லாமே நம்ம எதை சொல்றோம் கேட்டீங்கன்னா அந்த ராக்காலத்தினுடைய அந்த ஒரு நிலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ என்ன எதிர்பார்க்கிறோம் நம்ம? ஆண்டவருடைய வார்த்தை என்னங்க? பகற்காலம் இருக்கு மட்டும் வேலையை செய்யுங்க, உண்மையா செய்யுங்க, உடனடியா செய்யுங்க, தாமதமின்றி செய்யுங்க, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்குது. யாருக்குமே எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில போஷித்து வருகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பயன்படுத்துறதுக்கு தக்க தருணம் இதுதான். ஒருவேளை நான் புது சிருஷ்டியா நான் வளர்றேன், வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா எதை அடையாளம் படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாம பண்ற அந்த பலியின் ஜீவியம் தான் நமக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. அந்த பலியின் ஜீவியம், பலியின் ஜீவியம் ரெண்டு இருக்கு, ரெண்டு வகையான பலியின் ஜீவம். நான் வேதத்தின் படி சொல்லல, பலியின் ஜீவியத்தை புரிஞ்சுக்கிற வகையில ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு தேவனுடைய சித்தம் அறிந்து அதன்படி பலியின் ஜீவம் செய்தல், இரண்டாவது நமக்கு எது சாதகமா இருக்கோ அதன்படி பலியின் ஜீவம் செய்தல். இது நம்மளுடைய தாளங்களை உபயோகப்படுத்துறதா இருக்கிறான், சகோதர சகோதரர்களுக்காக ஊழியம் செய்யறதா இருக்கலாம், சத்தியத்துக்காக ஊழியம் செய்யறதா இருக்கலாம், இன்னும் வேறு அநேக பணிகளா இருக்கிறான். இதுல அதான் சொல்றேன், நம்மளுடைய சித்தப்படி செய்யறது ஒண்ணு, தேவனுடைய சித்தப்படி செய்யறது ஒண்ணு. ஆனா கர்த்தர் அங்க சொன்னது தேவனுடைய சித்தம், அதன்படி செய்கிற அந்த ஒரு ஊழியம், வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது அநேக அப்போஸ்தலர்கள் கர்த்தரும் அநேக மொழிகள்ல இது வேறு விதமா சொல்லியிருக்காங்க. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, தேவனுடைய சிந்தை அறிந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா செயலாற்றுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் இப்ப பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழியம் எந்த சூழ்நிலையிலுமே நம்ம இஷ்டப்படி செய்யாம தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்யணும். கர்த்தருடைய காலங்கள்ல அவருடைய ஊழியத்தினுடைய முடிவுல எப்படி ஒரு இருள் அவர் சூழ்ந்து கொண்டதோ, அதே போல ஒவ்வொரு பரிசுத்துவான்களுடைய அந்த உடன்படிக்கையினுடைய முடிவுல கூட ஒரு இருள் காணப்படும். அது நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறதுக்காக, நம்மளுடைய தகுதியை நிர்ணயிக்கிறதுக்காக.
திரைக்கு அப்பால நம்ம கடந்து செல்ல உண்மையிலே நம்ம தகுதி பெற்றவங்களா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கான அந்த ஒரு இருள்ளது நம்ம ஒவ்வொருடைய பரிசுத்தன் வாழ்க்கையிலும் அங்க கடந்து போறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாக்குறோம் இந்த ஒரு சூரியன், சந்திரன், பூமி, வானம் இவைகள் எல்லாம் அங்க அடையாளமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த ராக்காலத்தில் நிகழுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. அப்ப யார் தான் கிரியை செய்ய முடியும் அப்படின்னா வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம். அந்த யாரெல்லாம் கிரியை செய்ய முடியும் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு காலகட்டம் 10 கன்னிகைகளை பத்தி அங்க கர்த்தரங்க பேசுறாரு. புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு என்னன்னா ஒருவர் தயாரா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த ஓமைகளை நம்ம ஆராய போறது இல்ல. ஒருவர் தயாரா இருக்கிறாங்க, ஒருவர் காலத்தை நிதானிக்கனால தயாரா வர்றதுல தயக்கம் காட்டிட்டாங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் ரெடியா இருக்கிறாங்க, மணவாள் வருகிறார் சத்தம் கேட்ட உடனே அவங்க என்ன எதிர்கொண்டு போயிட்டாங்க. கதவு திறந்துச்சு, புத்தி உள்ளவங்க உள்ள பிரவேசிச்சாங்க, புத்தி இல்லாதவங்க என்ன போயிட்டாங்க, வெளியே நின்னுட்டாங்க. காலம் இப்ப ரெண்டு அவங்க எங்க நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த ரா காலத்துல நின்னுட்டாங்க. ரெண்டு பேருமே கன்னிகைகள் தான். ரெண்டு பேரு வீட்டையும் பாத்திரம் இருந்துச்சு, ஆனா பாத்திரத்துல எண்ணெய் இல்ல. அப்ப அந்த காலம் அவங்க எதை வச்சு புரிஞ்சுட்டாங்க தெரியுங்களா, இது ராக்காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? பேர் கிறிஸ்தவ மண்டலங்களுக்கு மேல வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு பார்த்து அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், ஓ சபையினுடைய வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத அவங்க அப்ப புரிஞ்சுக்குவாங்க. எல்லா வாய்ப்புகளும், ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் முடிஞ்சிடும், சபை கூடுதலுக்கான வாய்ப்பு முடிஞ்சிடும், சத்தியத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிடும், சகோதரர்களுடைய ஐக்கியத்திற்கான வாய்ப்பு முடிஞ்சிடும். கன்வென்ஷன் இருக்காது, சபை கூடுதல் இருக்காது. எல்லா மதவாத சக்தியும் அரசியல் சக்திகளால ஒடுக்கப்படும். ரெண்டு உதாரணத்தை அங்க சகோதரர் சொல்றாரு. ரெண்டு பேருடைய அந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு விஷயங்கள், ரெண்டு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், எலியா மற்றும் யோவான் ஸ்தானம். ரெண்டு பேருடைய வாழ்க்கையில அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஒத்திருத்தல் இருக்கும். எலியா அதே மதவாத சக்தி, அடையாளமாக காணப்படுகிற யெசபேல், ஆகாப் ராஜா இவங்களுமாக அங்கு அச்சுறுத்தப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஒதுக்கப்பட்டாரு. அது ஒரு ராக்காலம். யோவான் ஸ்தானகன், அதே போல ஹேரோது, ஹேரோதியாளுடைய அந்த கூட்டணிய என்ன பண்ணாருன்னா குற்றப்படுத்தினாரு. அதனால அவர் என்ன பண்ணப்பட்டார்னா சிறைக்கு தள்ளப்பட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். எலியாவுடைய காரியத்தை விட்டுட்டு யோவான் ஸ்தானனுடைய காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா யோவான் ஸ்தானன் ஆப்டா கச்சிதமாக சபைக்கு அங்க நிழலா இருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படி நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு 6:17-28 வசனங்கள்ல குறிப்பிட்ட அந்த வசனங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் காரியம், ஏரோது ஏரோதையாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது யோவான் ஸ்தானன் என்ன பண்றாருன்னா அதை நீதி நிமித்தமாக கடிந்து கொள்கிறார். இது இந்த உறவு தகாத உறவு. மூணு கேரக்டர்ஸ் இங்க இருக்காங்க, யோவான் ஸ்தானகன், ஏரோது, ஏரோதியாள். இந்த மூணு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய மனசாட்சிகளை மட்டும் நம்ம பார்க்கும். மூணு கேரக்டர்களோட மனசாட்சி, யோவான் ஸ்தானனுடைய மனசாட்சி, ஏரோதனுடைய மனசாட்சி, மனசாட்சி, இந்த மூணு மனசாட்சிகளை மட்டும் நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்தானகன் நமக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், இஸ்ரவேலை பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான காரியங்களை செய்யவும், அவர்களை கடிந்து கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்தானகன். ஒரு நசரேய விரதம் பூண்டவர், உண்மையுள்ளவர், தேவனுக்கு உண்மையா ஊழியம் செஞ்சு தேவன் கர்த்தர்கிட்ட மிகப்பெரிய நர்சாட்சியை வாங்கினார். என்ன நர்சாட்சிங்க? அது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவடுத்து யோவான் சாணையின் பார்க்கிலும் பெரியவன் இல்லை. ஒரு சாட்சி. எரோதியால் முன்பாக ஏரோது, கார்பந்து கார்பங்கு தேசாதிபதி ஏரோது கலிலேயாவை ஆண்டுட்டு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தம்பி மனைவி என்ன பண்றாருன்னு கேட்டினா தவறா மனம் புரிந்து கொள்கிறார். இந்த ஒரு காரியம் யோவான் சானகன் பார்க்கிறாரு. யோவான் என்ன பண்றான்னு கேட்டினா இது தவறான காரியம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. சோ இங்க நம்ம ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறோம். இஸ்ரேல் தேசம் ஒரு உடன்படிக்கையின் தேசம், அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க. ஏரோது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவரா? நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாதவருடைய நீதிய யோவான் சானகன் எதற்காக சுட்டி காட்டணும் இல்லைங்களா? இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏரோதியால் ஏரோது இவங்க எல்லாமே யார சேர்ந்தவங்க? ரோம பிரஜைகள். அவங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க புறஜாதி தேசத்தார். இன்னைக்கு வந்து இஸ்ரேல வந்து ஆண்டு யூதாயா வந்து ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் யோவான் சானகன் எந்த அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை தவறுன்னு சொன்னாரு? இந்த கேள்விக்கான பதில நம்ம உள்ள போய் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. எரோதியால் பிலிப்பினுடைய மனைவி. ஏரோது என்ன பண்ணிட்டாரு? தன் தம்பி மனைவிய தவறா மனம் புரிஞ்சிருக்கிறாரு. இதுக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? தன்னுடைய உண்மையான மனைவிய தள்ளி வச்சிட்டார். அவங்க அப்பா பேரு அரிஸ்டாஸ். அவரும் ஒரு ராஜா தான். தன் மகளுக்கு நேர்ந்த இந்த கதியை கேள்விப்பட்டு என்ன ஆயிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த யூதா மேல படையெடுத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். வந்தா என்னாவும் உள்நாட்டில் கலவரம் ஏற்படும் இல்லைங்களா? இவரு அவர் மேல போறதுப்போ அவர் போறோம் பாதிக்கப்படுறது எந்த தேசமா இருக்கும்? இஸ்ரேல் தேசம் பாதிக்கப்படும். இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த ஒரு விஷயம் ஜனங்களுக்குள்ள தெரிஞ்சா அரசனே தப்பு பண்றாங்க போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீதியின்படி நடக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். யோவான் சானகன் கடிந்து கொண்டதுக்கான இன்னொரு காரணம். எரோதியல பார்க்கிறோம், எரோதியால். ஆனா பாருங்க, எரோது யோவான் சானனுக்கு பயந்து இருந்தார். வசனங்கள் நம்ம நல்லா பார்த்தா அந்த வசன பகுதிகளை நேரம் இல்ல, வசன பகுதிகளை நம்ம நிறைய படிச்சோம்னா அது தெரியும். நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யோவான் சானகன் ஒரு தேவ மனுஷன் என்று அவர் அறிந்து அவர் பயந்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்படி கேட்டு நடந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா ஏரோது யோவான் சானகனை சிறையில் அடிச்சதுக்கு காரணம் வேற. உண்மையிலே அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எரோதியாலிருந்து யோவான் சானகனை காப்பாத்தணுங்கிற நோக்கம். ஏன்னா யோவான் சானகனை கொல்றதுக்காக எரோதியால் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா கூலிப்படைய ரெடி பண்ணிட்டாங்க. யோவான் சானனுடைய யோவான் சான கொலை பண்ணா கோபம் யாரு மேல திரும்பும்? எரோது மேல திரும்பும். அதனால என்ன பண்ணிட்டாரு கேட்டா, மச்சாரஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டையில யோவான் சானன் வீட்டுக்காவல் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். எரோதனுடைய இப்படி வீட்டுக்காவல் வச்சதுக்கான முக்கியமான நோக்கம் கேட்டா எரோதியால் இருந்து யோவான் சானனை காப்பாற்றப்படும். எரோதனுடைய மனசாட்சி கொஞ்சம் பயப்படுறாரு. யோவான் சானனுக்கு பயந்ததுனால, ஜனங்களுக்கு பயந்ததுனால யோவான் சானனை காப்பாத்துற நோக்கத்தில் அவர் என்ன பண்றார்னா யோவான் சானனை வீட்டு காவல் வைக்கிறார். அவர் சிரச்சேதம் பண்ணப்படுறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக, யோவான் சானன் சிரச்சேதம் பண்றதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக வீட்டு காவல் வைக்கிறதும் அவர் சிரச்சேதம் பண்ணப்படுறதும் தான் அந்த ராக்காலத்தை அடையாளப்படுத்துது. ஏன்னா யோவான் சானகளை என்ன பண்ண முடியல, எந்த ஒரு விஷயமும் பேச முடியல. பேச முடியாதபடிக்கு அவர் வீட்டுக்கு அவள் வைக்கப்படுறார். எரோதியாளுக்கு வருவோம். மனசாட்சி இல்லாத ஒரு பெண்மணி சகோதரர் அப்படிதான் எழுதுறார். அவ தேவனுக்கும் பயப்பில்ல, தன்னுடைய மனசாட்சிக்கும் பயப்பில்ல. அவளுடைய நோக்கம் தான் ராணி ஆகணும், ஏரோதனர்கள் கூட அரியணையில் ஏறணும், இதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. நமக்கு நல்லா தெரியும் இவங்க யார் அடையாளப்படுத்துறாங்க. ஏரோது வந்து சிவில் பவர், அரசியல் சக்தியை அங்க அடையாளப்படுத்துறாரு. ஏரோதியால் மத சக்தியை அடையாளப்படுத்துறாங்க. யோவான் ஸ்நானகன் சபைக்கு அங்க நிழலா இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நிழலான காரியங்கள், அதுக்கு நிழலாத்தான் இருக்குது. அந்த ராக்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அரசியல் சக்தி மத சக்தி இணைந்து உண்மையான சபையை துன்பப்படுத்தும். அரசியல் சக்தியும் மத சக்தியும் சேர்ந்து உண்மையான சபையை என்ன பண்ணும், துன்பப்படுத்தும். இதற்கு முக்கியமான காரணம் யாரா இருப்பாங்க, மத சக்தி. ஏரோதியால் பாருங்க, யோவான்சனுடைய முடிவை பாருங்க. ஏரோதியால் தன்னுடைய இருதயத்தில் வைத்து யோவான்சனை கொலை செய்ய வகை தேடினால் சமயம் வாய்த்தது. ஏரோதனுடைய ஜென்ம நாள், ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஏரோது வந்து அரபு தேசத்து மேல படையெடுக்கிறதுக்காக தன்னுடைய தனக்கு கீழ்பட்டிருக்கிற அந்த பிரபுக்களை எல்லாம் கூட்டி ஒரு பார்ட்டி கொடுக்கிறாரு, ஒரு விருந்து. ஆங்கிலத்தில் கான்வைவல் சொல்லக்கூடிய ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துல வழக்கம் போல அந்த பிரதானிகளை எல்லாம் மகிழ்வுப்படுத்துறதுக்காக எப்பயுமே ரோமர்களுடைய அந்த ஒரு மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா, நடனம் ஆடுறதுக்குன்னே கீழ்த்தட்டு மக்கள் இருப்பாங்க. அவங்களை மகிழ்வுக்கிறதுக்காக நடனம் ஆடுறதுக்கு கீழ்த்தட்டு மக்கள் இருப்பாங்க. ஆனா இந்த முறை ஏரோதியால் திட்டமிட்டு ஏரோது முன்பாகவும் பிரதானிகள் முன்பாகவும் தன்னுடைய மகளை அனுப்பியை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஏரோது இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிடுறாரு, ரொம்ப நெகிழ்ந்து போய் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, பாருங்க அவருடைய வார்த்தையிலே அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நமக்கு நல்லா தெரியும். நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என் நாட்டில் பாதி கேட்டாலும் கொடுப்பேன். எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாக்குறுதி பாருங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பேங்கன்னா கூட பரவாயில்ல, என் நாட்டில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டினா சரியான இதுல இல்ல. இப்ப இந்த அம்மா போய் அம்மாட்ட கேட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க, அம்மா யாரு, ஏரோதியால் மகள் யாரு, இமேஜ், இமேஜ் ஆஃப் தி பீஸ்ட். கரெக்டா என்ன கேக்குறாங்க, யார் வேணும், யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும், எனக்கு அந்த தலையை ஒரு தாம்பரத்தில் வச்சு நீ கொடுக்கணும். எப்பயுமே இந்த மாதிரியான நாட்டில் முக்கியஸ்தர்கள் மன்னர் போன அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுத்துறாங்கன்னா மாறக்கூடாது, மாற மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டீங்களா, ஒரு ரீசன், மெயின் ரீசன் கௌரவம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அரசனே வாக்குறுதியை மாறிட்டாருன்னு வச்சுங்களேன், கீழே இருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவனுடைய எந்த ஒரு வாக்குறுதியும் நம்ப மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலும் சட்டத்திட்டங்களை போட்டாலும் அதுக்கு அந்த மரியாதை இருக்காது. அப்போ ஏரோதனுடைய நிலைமை என்ன வருத்தப்படுறாரு, வேதனைப்பட்டதா என்ன பண்றாரு, ஆனா மறுக்க முடியாம இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஏரோதனுடைய அந்த மனசாட்சியை நம்ம பாக்குறோம். ஒரு அம்மா மனசாட்சி இல்லாதவங்க ஏரோதியால், ஒருத்தர் மனசாட்சி இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியல. ஒருவர் மனசாட்சிக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். எல்லாமே பாருங்க ஒரு கோயின்சிடென்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இல்ல, எல்லாமே ஒரு அடிப்படை காரணங்கள் இருக்கு. யோவான் ஸ்நானகன் நீதியை செய்யறதுக்காக பயப்படல, அதுக்காக மன்னர் அப்படின்னு பார்க்கல, மன்னருடைய மனைவின்னு பார்க்கல, தன்னுடைய தேசத்துடைய நலனை மாத்திரம் பார்க்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை மட்டும் பார்க்கிறாரு. அதுக்காக என்ன பண்றாங்க தட்டி கேட்கிறாரு, அதனால வரக்கூடிய தண்டனைய. ஏன்னா நம்ம எங்கேயும் பார்க்கல யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துல தனக்காக வாதாடினதாவோ தன்னுடைய நியாயத்தை எடுத்து வச்சதாவோ இல்ல தேவன்ட்ட இருந்து எந்த ஒரு ஜெபம் பண்ணதாவோ எந்த ஒரு பாயிண்டும் கிடையாது. அந்த இடத்துல அவருடைய உறுதி என்னன்னு தெரியுங்களா, என்னவா இருந்திருக்கும் தெரியுங்களா, தேவ அனுமதி இல்லாம எனக்கு எதுவுமே நடக்காது, தேவன் என்ன அனுமதிக்கிறார். அதனால என்ன கேட்டா, இதை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். சோ இந்த ஒரு மனநிலை யோவான் ஸ்நானனுக்கு ஏற்பட்டது. முக்கியமான காரணம், அவர் தேவனை சார்ந்த ஒரு மனிதன், நீதியுள்ள மனுஷன். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, சோ ஒரு காலம் வருகிறது. யோவான் ஸ்நானகனம் போல சபைக்கு ஒரு முடிவு காலம் வரும்பொழுது சபை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கணும், விசுவாசத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், தேவனை எந்த அளவுக்கு அவங்க சார்ந்து இருக்கணும், ஒருவரும் செய்ய கிரியை செய்யக்கூடாத ராக்காலங்கள்ல என்ன நடக்கும், நீங்க பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நீங்க அந்த சத்தியத்தின்படி நடக்க மனதில்லாமல் இருக்கும் பொழுது என்ன தெரியுங்களா, அநேக தீர்க்க தரிசனங்கள் கொடுத்திருக்கார் கர்த்தர், அநேக தீர்க்க தரிசனங்களை பேசியிருக்கார். மிருகம் மிருகத்தின் சொரூபம் வெளிப்படுத்தும் 13:17 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனப்படி நடந்து வரக்கூடிய விஷயங்கள் சகோதரர்கள் அநேக முறை நமக்கு பாடங்கள் எடுத்திருக்காங்க, வெளிப்படுத்த விஷயத்துல இருந்து தெளிவா எடுத்திருக்காங்க. எவாஞ்சலிக்கல் அலையன்சஸ், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் 1948 ஆரம்பிச்சது. 590 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 150 நாடுகள் இதனுடைய கிளை இருக்கு, அமெரிக்க தலைமையிடமா கொண்டு 1948 இருந்து செயல்படுது. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்த விசேஷத்தில் அதுக்கு ஆவி இல்ல. எதுக்கு ஆவி இல்ல, அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவி இல்ல. அந்த ஆவி கிடைக்கிற வரைக்கும் தான் அது வெயிட் பண்ணும். அதுக்கு மேல அதனுடைய பார்வை யார் மேல திரும்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை மேல நேரடியா திரும்பும். எவ்விதமா இருக்கும் அப்படின்னா அன்பான சகோதர சொல்லுங்க, கொஞ்சம் கவனிக்கணும். எடுத்த விஷயத்தையே நான் மறுபடியும் பேசுறேன், நீங்க நினைக்க வேணா, ஒரு நினைப்பூட்டுதல் தான். எல்லா மத சக்திகளும் ஒரு குடையின் கீழே வரும் பொழுது, எல்லா மத சக்திகளும் அதாவது எல்லா கிறிஸ்துவ அமைப்புகளும் ஒரு குடையின் கீழே வரும் பொழுது, ஒரு அந்த ஒரு என்ன சொல்ற அந்த அலையன்ஸ் அந்த கூட்டமைப்பின் கீழே வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மாத்திரம் எதுக்கு உடன்பட மாட்டாங்க, அவங்க தான் உண்மை பரிசுத்தவான்கள். ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும் அதுக்கு உடன்பட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள சத்தியத்தின்படி அவங்க செய்யறத தவறுன்னு சொல்லிட்டு தங்களுடைய வெளிச்சத்தை அங்க வெளிப்படுத்துவாங்க. நீங்க சத்தியத்தின்படி இல்ல, சபையானது உண்மை கிறிஸ்துவின் சபையானது இப்படி இயங்காது. உண்மை சபைக்கு அரசியலமைப்புகளோட எந்த ஒரு பங்கும் இல்ல. ஏன்னா மத சக்தியும் அரசியல் சக்தியும் என்ன இருக்கும், இணைஞ்சிருக்கும். அந்த சத்துவத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. என்ன சத்துவம் தெரியுங்களா, அந்த அப்போஸ்டலிக் சக்சஷன் அந்த சத்துவத்தை பயன்படுத்துவாங்க. எங்களுக்கு மாத்திரம் தான், எங்களுடைய அனுமதி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் பேசுறதுக்கான அதிகாரம் இருக்குது. நாங்க யார சொல்றோமோ அவங்க மட்டும்தான் பேசணும், மற்றவர்களுக்கு சத்தியத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல அப்படின்னு அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. இதனால சபை உண்மை சபை சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இருளான அந்த ஒரு தருணத்தில் செயல்பட முடியாம ஸ்தம்பிச்சு நிற்கும். அப்ப ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விசுவாசம் தான் அவங்களுக்காக பேசுகிறதா இருக்கும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வளர்ச்சி தான் அவர்களை தகுதிப்படுத்தும். கர்த்தருடைய அந்த ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள்லயே நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம் மத்தேயு 24:8-13 வசனங்கள்.
இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
பாருங்க, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பயப்பட வேணாம், இந்த ஒரு வார்த்தைகள்லாம் கேட்டு பயப்பட வேணும். இது பயப்படுறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல முன்னேறணும், எந்த அளவுக்கு சத்தியத்தில் நம்ம ஸ்திரப்படணும் அப்படிங்கிறதுக்காக கூடப்படக்கூடிய ஒரு உத்வேகமான நம்ம வளர்ச்சிக்கு ஏதுவான
ஒரு சத்துவம் உள்ள வார்த்தைகள் நமக்கு முன்னாக கொடுக்கப்படுது. ஏதோ ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்ல. வாசிங்க தொடர்ந்து.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
அப்ப பாருங்க, கர்த்தரே தெளிவா பேசிட்டாரு. என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது அவர்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். விசேஷமா ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. யார் அந்த ஒருவரை ஒருவர்? எங்க இருக்கிறாங்க இந்த ஒருவரை ஒருவர்? மத்தேயு 10:35 கூட வாசிங்க. மத்தேயு 10:35 வசனம்.
எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்.
எப்படி பிரிவினை உண்டாகுது பாத்தீங்களா? ஒரு ஒருவரையும் காட்டு கொடுப்பாங்கன்னா யார் யார பத்தி இங்க பேசல? உண்மை சபையில யார் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கான ஒரு மாபெரும் பரீட்சை. யார் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க இதை பிடிச்சி கமெண்ட்ரிஸ் நம்ம பார்க்கும்பொழுது அங்க பார்த்தோம். ஏன் இவங்க காட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அன்புதான் அதை காட்டி கொடுக்க வைக்கதான். எந்த அன்பு தெரியுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு மகன் ஒரு மகன் இருக்காங்க, உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. இதுல பாதி பேர் வைராக்கியமா இருக்கலாம், பாதி பேர் வைராக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த வைராக்கியமா நிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த வைராக்கியத்தினால எங்க இவங்களை இழந்து போயிடுவோம்ன்றதுதான் இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, காட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைமுகமா இவங்களை அந்த சத்தியத்துக்குள்ள நிக்காத படிக்க என்ன பண்றோம், பலகீனப்படுத்துறாங்க. ஒரு பரீட்சை. இதை குறிச்சு கமெண்ட்ரியில் போய் பார்க்கலாம். இதே 10:35 சகோதரர்கள் போட்டிருக்காங்க. அந்த அன்புதான் இந்த மாதிரியான காரியங்களை செய்யுது. சோ ஒருவரை பிரிக்குது, அப்பனையும் மன்னிக்கணும், அப்பாவையும் மகனையும் பிரிக்குது, மகளையும் தாயும் பிரிக்குது. இந்த பிரிவினை எதனால உண்டாகுது தெரியுங்களா? அது ஒரே காரணம், சத்தியம். யார் சத்தியத்துக்கு நிக்க போறாங்க? இந்த சத்தியத்தில் நிக்கிறவங்களுக்கு அது பரீட்சையா இருக்கும், சத்தியத்தில் நிக்காதவங்களுக்கு அது விழுந்து போனதா இருக்கும். அதான் கிளியரா சொல்லிட்டார். அநேகர் இடல் அறிந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. இடரல் ஏற்படக்கூடிய ஒரு உபத்திரவமான ஒரு காலப்பகுதி அது. ஆச்சரியப்பட வேணாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமினேஷன் நடக்குமா? தியாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குமா? மத ரீதியா அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்றவர்களா நாம அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் அங்க நடத்தப்படும் ஒவ்வொரு மேலையும். அதனாலதான் சொல்லிட்டாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு முடிவு பரியந்தம் நிற்கணும் இந்த டெஸ்டுக்கு. மெஜாரிட்டி என்ன ஆயிடுவாங்க, விழுந்து போயிருவாங்க அப்படிங்கிறார். மெஜாரிட்டி விழுந்து போயிருவாங்க. உலகத்தாரால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்துழைக்கப்படுவாங்க. சபை அங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நிர்பந்தத்துக்குள்ளாக செல்லப்படும். அநேக சட்டத்திட்டங்கள் அங்க ஏற்றப்படும் சபைக்காக. என்ன கேட்டீங்கன்னா, பேசாதபடிக்கு, சத்தியத்தை கேளாதபடிக்கு, சத்தியத்தின் போய் நடக்கிறதுக்கு அங்க மிகுந்த ஒரு கட்டுக்கோப்புக்கான கட்டுத்திட்டங்கள் ஏற்படுத்தப்படும். அப்ரஷன் அண்ட் சப்ரஷன் சொல்றார். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, இது தலைக்கு நேர்ந்த சோதனையே இல்லாமல், தலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போகாம வரல, பின் வந்த சீசர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை கடந்து போகாம வரல. 6 காலகட்டங்களான சபை, 2 யுகத்தில் கூட இப்படிப்பட்ட வெளிச்சங்களை வெளிப்படுத்துறவங்க தான் அங்க அநேக நல்ல சாட்சிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க துன்பப்பட்டப்பட்டாங்க. அதான் சொல்லிட்டாரு, உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படிங்கறத அங்க நமக்கு முன்பாக அங்க எழுதி வைக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம விசுவாசம் பெருகணும்னா கிடைக்கப்பட்டதான இந்த சாதகமான சூழ்நிலையில சத்தியத்தை நம்ம எப்படி கேட்கணும், நம்முடைய காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், எப்படிலாம் சபை கூடுதலை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும், இந்த இடத்த அலட்சியம் பண்ணனா வரக்கூடிய அந்த பரீட்சைக்கு நம்ம எப்படி நிற்போம். இது அலட்சியம் பண்ணக்கூடிய காலப்பகுதியா? கொஞ்ச காலம் தேவன் சொல்றார், கொஞ்ச காலம் பகல் இருக்கும் பொழுதே நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு காரியங்களை நீங்க என்ன பண்ணீங்க, கிரியைகளை நடப்பீங்க. கேட்கிறவங்க சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை கேட்டவங்க அதன்படி நடங்க, நடந்தவங்க அதன்படி நில்லுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை காட்டுங்க. பலியின் ஜீவம் செய்யறதுக்கு ஏற்ற காலம் இதுதான், அது தகுதியில நிர்ணயிக்கிற காலம் அந்த ராக்காலம். அப்ப போய் நாம வளரேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்ற காலம் அல்ல, வளர்ச்சிக்கு ஏதுவான காலம் அல்ல. தேவன் இப்ப காட்டுற இந்த கிருபையின் காலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய பாட்டு காலத்துல ஒரு சம்பவம் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். தானியேல் புத்தகத்துல மூன்று எபிரேய புருஷர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ, அவங்க வைராக்கியத்தை நம்ம பார்க்கணும். கொஞ்சம் வாசிச்சு பாருங்க நீங்க புத்தகத்துல. நெபுகாத்நேச்சார் ஒரு சிலையை அங்க நிர்மாணிக்கிறாரு, தங்கத்திலான அந்த சிலை. எல்லா பிரதானிகளும் அது என்ன பண்ணும், பணிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அவங்க பணிந்து கொள்ளாத ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் கூட அந்த வயதை பார்க்கணும். அந்த எபிரேய ஸ்திரீகள், அந்த எபிரேய புருஷனுடைய வயதை பார்க்கணும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வரும்போது அவங்களுக்கு 14 வயசு. நம்ம காலத்தில் இருக்கிற 14 வயசு பசங்களை பாருங்க, ஏதாவது கேட்கறாங்களா, நம்ம சொல்லு பேச்சு ஏதாவது கேட்கறாங்களா, நல்ல விஷயங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்தா கேட்டுக்கிறாங்க, ஒழுங்கா எப்படி ஏத்து பேசுறாங்க, பெற்றவங்களை பேச்ச எப்படி மீறி நடக்கிறாங்க. அந்த 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 புருஷர்கள், அந்த இளைஞர்கள் அங்க வணிக்கணும். இஸ்ரேல இருந்து பாபிலோனுக்கு நெபுகாத்நேச்சார் சிறைவடிக்கப்பட்டு வரும்பொழுது 14 வயசு. அவங்க பெற்றோர்களை எல்லாம் விட்டு வராங்க பாபிலோன்ல. இவங்களுக்கு இந்த பரீட்சை நடக்கும் பொழுது அவங்களுக்கு 36 வயசு. பாபிலோன்ல அவங்க என்ன சத்தியம் கட்டிருப்பாங்க, பாபிலோன்ல இவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இருப்பாங்களா, தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது டைம் கொடுக்கப்பட்டிருக்குமா, அல்லது நியாயப்பிரமாணத்தை வருடந்தோறும் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு சடங்காச்சாரங்கள், அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் அவங்க நிறைவேற்றிருப்பாங்களா பாபிலோன்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா. 14 வயது வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன போதிச்சாங்களோ அந்த போதையின்படி அவங்க நின்னாங்க, அவங்களுக்கு அந்த அனுபவம் அறிவு அவ்வளவுதான். ஒரு காலம் வருது நியாயப்பிரமாணத்தின்படி மிக முக்கியமான ஒரு யூதர்களுடைய மிக முக்கியமான அவங்க தங்க மனதில் எப்பயுமே உறுதியா வச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் பிரமாணம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இறுதியத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அந்த பரீட்சை அவங்களுக்கு அதுதான், பற்றி எரிகிற அக்னி சூளை முன்பாக இருக்கு. நீங்க இந்த சிலையை வணங்கலனா நீங்க என்ன பண்ணிடணும், இந்த அக்னி சூளையில போடப்படுவீங்க, அவ்வளவுதான் அந்த பரீட்சை. அதுதான் நிழலா காட்டப்படுகிற அந்த ஒரு விஷயத்துல நடந்தது என்ன அப்படி நம்ம அநேகர் வாசிச்சிருக்கிறோம். கைத்துல அவங்க கட்டிப்பட்டு போனவங்க விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு முன்பாக விழுந்துட்டாங்க, ஆனாலும் அவங்க அந்த அக்னி சூளையில இறக்கி விடப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஒண்ணு செய்யலன்னு தெரியுங்களா, எங்களை இதுல தப்புவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேவன் கிட்ட கேட்கல. எங்கேயுமே நீங்க வாசிக்க முடியாது, எங்களை இந்த ஒரு சோதனையிலிருந்து என்ன பண்ணுங்க தப்புவீங்கன்னு அவங்க எங்கேயுமே அவங்க ஜெபிச்சதா நம்ம பார்க்க முடியாது. அந்த பரிசில அவங்க நின்னாங்க, காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க அந்த பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டாங்க, தேவனுக்காக நின்னாங்க. இதை நம்ம ஏன் சொல்றோம் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கேட்கிற இந்த சத்தியம் நம்ம யாரா மாற போறோங்கிறத தீர்மானிக்க வேண்டிய ஒரு சத்தியமா இருக்கு. வாய்ப்பு கிடைச்சதுன்னு வாய்ப்பு கிடைச்சது கேட்கறது வேற, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது வேற, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொடுத்தது வேற, காலத்தை செலவிடுறது வேற,
காலத்தின்படி நடக்கிறது வேற, காலத்தை நம் வசமாக்குறது வேற. நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வேணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம தேவனை சார்ந்தவங்க. நான் கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கேன். எந்த சூழ்நிலையில் அந்த சாயலை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும், அந்தந்த சூழ்நிலையெல்லாம் அந்த சாயலை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம முழு மனதோட முன் வரணும். இதுக்கு நமக்கு குறைஞ்ச விசுவாசம் பத்தாது. கேட்ட சத்தியங்கள் போதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக விசுவாசத்தில் இன்னும் நிலை நிற்க நம்ம இன்னும் கிட்டி தேவனை சேர வேண்டும். தேவனை நெருங்கி வாழ்றவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்டதான பரீட்சைகள்ல ஜெயம் கொள்ள முடியும். அதான் சொல்றார் ஒரே வாரத்தில், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். அப்ப ஒவ்வொருடைய உடன்படிக்கை பண்ண ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ராக்காலம் கடந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த எதிர்ப்புல நிலை நிற்கும் பொழுதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக ஜெயம் கொண்டவர்களாக அங்க நிற்க முடியுங்கிறது மாற்ற முடியாத ஒரு காரியமா கூட அங்க இருக்குது அன்பான சகோதரர்களே. சோ அந்த ராக்காலத்துக்கு நாம ரெடி ஆகணும்னா, வன்னி வரக்கூடிய ஒரு காலங்கள்ல, இனி வரக்கூடிய ஒரு காலங்கள்ல ஏதோ வந்தோம் சத்தியத்தை கேட்டோம், ஏதோ வந்தோம் சபை கூடணும், ஏதோ பெதர் பேசினார் கேட்டோம், ஏதோ படிச்சோம், ஏதோ ஓடணும் அப்படிங்கிற ஓட்டம் இல்லாம அப்போஸ்தலருடைய அந்த ஆலோசனைப்படியும் அந்த உபதேசத்தின்படியும் நம்ம ஒரு உண்மையுள்ள ஓட்டத்தை ஓட முயற்சிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாவே நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஒவ்வொருடைய பரிசுத்தவான்களோடையும் பேசணும்னா, அந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏடும்னா, இன்னைக்கு இந்த கேட்கிற ஒவ்வொரு சத்தியமும் நம்ம இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டியதா இருக்கு. கிறிஸ்தேசனுடைய சாயலை வெளிப்படுத்துறங்கிறது அது பிதாவுடைய சித்தம் செய்யறதுல மாத்திரமல்ல, பிதாவுடைய சித்தத்தின் படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்றதுல இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை நிறைய மாற்றம் கொண்டு வரணும். நம்முடைய வார்த்தை, செயல், பார்வை, சிந்தை, நடத்தை, லைஃப் ஸ்டைல் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இந்த மாற்றத்தை பார்க்காம நிச்சயமாகவே நம்ம இந்த ஒரு புது சிருஷ்டிங்கிற மாற்றத்தை பெற முடியாது. அப்படியாக நமக்கு இங்க வரக்கூடிய காலங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இத்தனை காலங்கள் நீ செல்லும் அப்படின்னு தெரியல. ஆனாலும் அப்போஸ்தலர் இருந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, இதோ காலம் சமீபமா இருக்கிறது. அது ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான். அந்த நான்கு காற்றுகள், நான்கு மூலையில் இருக்கிற அந்த நான்கு காற்றுகள் பிடிக்கப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் சபை முடிகிற வரைக்கும் தான். சபை முடிவடைஞ்சிருச்சுன்னா அந்த நான்கு காற்றுகள் இந்த பூமியின் மிகப்பெரிய உபத்திரத்தை கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கு. இந்த பணியை மிக சிறப்பா செய்ய போறவங்க யாருன்னு விழுந்து போன தூதர்கள். விழுந்து போன தூதர்கள் இந்த ஒரு பணியை மிக சிறப்பா செய்வாங்களாம், மிக பலத்தோட செய்வாங்களாம். முதலாம் உலகத்துல செஞ்சதை விட இன்னும் அதிக பலத்தோட இந்த ஒரு காரியத்தை செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட காலத்தை சந்திக்குவதற்கு முன்பாக நம்மளுடைய ஜபம் விழித்திருக்கிறதா இருக்கணும், நம்மளுடைய பலியின் ஜீயம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும், இந்த பூமியில நம்ம வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும், சபையார் மத்தியில சுகந்த வர்க்கங்கள், நம்மளுடைய சுகந்த வர்க்கங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு ஏறி போகிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நம்ம வாழ நம்ம முயற்சி செய்வோம், உண்மையா இருப்போம். அந்த உண்மைக்கு நிச்சயமாக தேவன் ஒரு பலன் தருவாரு. இப்படி ஒரு பாடத்தை, இப்படி ஒரு சின்ன பாடத்தை உங்க மத்தியில பேசுறதுக்கு இந்த ஒரு கன்வென்ஷன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப இதுல இன்னும் கூட நம்ம சகோதரர்களை இன்னும் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய அநேக பாடங்களை உங்க மத்தியில கொண்டு வருவாங்க. ஆனாலும் நம்முடைய விருப்ப வேண்டுதல் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ வரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் நீங்க கவனத்தோட கேட்டு அதன்படி நம்ம வாழ முயற்சிக்கணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுதுதான் நம்ம ரட்சிக்கப்படக்கூடியது அங்க ஒரு சாத்தியமா கூட இருக்கிறது. வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் இந்த ஒரு மாநாட்டினுடைய கமிட்டியாருக்கும் பொறுமையோட கேட்ட சபையாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.